திராவிடர் தலைவர், இந்த நாட்டின் செல்வம், சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிரித்திடச் செய்யும் செந்தமிழ் காவலன், செயல் மன்னன், சிங்க நடையும் சிங்கார சென்ற நடையும் பொங்கு கடல் நடையும் புரட்சி கவி நடையும் புதிய உரைநடையில் கண்ட பூமான், பூரிப்பால் தம்பிமார் படை மீது விழியோட்டும் கோமான், தங்கத்து தங்கம் தனித்தங்கம் அறிஞர் அண்ணா அவர் போல் வாழ்க. இன்றைய அண்ணா பிறந்தநாள் விழாவில் தலைமையேற்று சிறப்பிக்கின்ற பால்ராஜ் அவர்களே, சிறப்புரையாற்ற சென்னையிலிருந்து வந்திருக்கிற பேராசிரியர் சேது அவர்களே, முனைவர் கலியபெருமாள் அவர்களே, இங்கே குழுமியிருக்கிற பெரியோர்களே, தோழர்களே, அண்ணாவுடைய பிறந்த நாளிலேயே பிறந்தநாள் விழாவை நடத்திவிட வேண்டும் என்று நான் பலகாலமாக நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த 15-ஐ நடத்த முடியாமலேயே போகும். இந்த முறை அது நடத்த வாய்த்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அண்ணாவினுடைய நூல்களையும் புகைப்படங்களையும் கண்காட்சியாக வைத்து புத்தகங்களை விற்கலாம் என்று செம்பியன் சொன்னான். அது நல்ல கருத்தாக எனக்கு பட்டது. எனவே அந்த காலில் அந்த கண்காட்சியை நம்முடைய வழக்கறிஞர் நமசிவாயம் அவர்கள் இன்று திறந்து வைத்தார். அதை செய்ததிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த கண்காட்சியையும் புத்தக விற்பனையையும் ஒரு நாள் முழுவதும் நடத்த வேண்டும் என்று எனக்கு திட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த முறையில் அதை தொடங்கிவிட்டோம் என்பதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த விழாவுக்கு பெரிய வால் போஸ்டர் அடிச்சிருக்கிறோம். முரசொலியில் செய்தி வந்திருக்கு தெளிவாக. ஆனால் வேற எந்த பத்திரிகையும் இதை போடலை. இதை நான் சொல்லணும், ஏன்னா எல்லாருக்கும் நம்ம பத்திரிகைகளுக்குன்னு ஒரு பெரிய மீடியான்னு பெரிய விஷயம் வச்சுருக்கான் பாருங்க. நம்ம நாட்டில் அவன் எவ்வளோ யோகியன்னு தெரியறதுக்க எல்லா பத்திரிகை அலுவலகங்களுக்கும் இந்த நோட்டீஸை கொடுத்துருக்குறோம். தினமணியில் எழுதியிருக்கிறான், அண்ணா பிறந்தநாள் விழா ரெசர்ட் லாட்ஜில் கூட்டம், இவ்வளோ நிகழ்ச்சி இருக்குது, கண்காட்சி இருக்குது, புத்தக காட்சி இருக்குது, இது தொடக்க விழா இருக்குது, புத்தக அறிமுகம் இருக்குது, ரெண்டு பேர் பேசுகிறாங்க. ஆனால் ஒன்று கூட அதை இல்லை, எந்த பத்திரிகையிலும் இந்த செய்தி வரல. பத்திரிக்கையில் இவன் முன்னாட்டியை இவன் எழுதிட்டு போனான்னு எழுதுறதுக்கு பத்திரிக்கை வச்சுருக்கான். நான் பார்க்குறேன் ஒருத்த வீட்டில் கல்யாணம்னு ஃபோட்டோ போட்டு பத்திரிக்கை வச்சுருந்தான், தினமணியில் போடுறான். ஹிந்துவில் என்ன போடுறான்னா ஸ்ரீரங்கத்தில் ஜெயலலிதா வந்து இது சோறு போடுறாங்கன்னு ஃபோட்டோ போட்டிருக்கான். அது முதலமைச்சர் போட்டோம், நான் வேணான்ட்டேன் ஃப்ரண்ட் பேஜில் கடைசி பக்கம் முழுக்க விளம்பரம் ஸ்ரீரங்கத்தை பற்றி இருக்கிற எல்லா பத்திரிக்கையிலும். அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா எவன் நடத்தினான், அண்ணா அது நான் நடத்துகிறேன், எவனோ ஒரு கழுதை நடத்துகிறான். பிறந்தநாள் விழா அண்ணாவுக்கு இல்லை. அப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த மீடியாவுக்கும் அண்ணாவுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு சொல்கிறேன் நான், அண்ணாவை பற்றி பிறந்தநாள் விழா நடத்துகிற பொழுது அதை பத்திரிக்கையில் செய்தியாக கூட போடுறதுக்கு ஒரு பத்திரிகாரம் இல்லை. எந்த பத்திரிகாரங்க நான் காசு கொடுக்கறது இல்லை. காசு கொடுத்தாதான் பத்திரிக்கை போடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அண்ணாவினுடைய பெயரை 67 அவர் முதலமைச்சராக வருகிற வரையில் ஹிந்து தினமணி சுதேசமித்திரன் போட்டதே இல்லை. பழைய ஆட்களுக்கு தெரியும், அண்ணா பேர் பத்திரிக்கையில் வந்ததே இல்லை. இன்னைக்கு திருமாவளவன் பேர் வருது, நேற்று கட்சி ஆரம்பித்து ஒரு ஜாதி கட்சி வச்சிருந்தா அவன் பேர் போட்டோ வருது, ஊரில் யாரார் பேரோ வருது. ஆனால் அண்ணா பெயர் 67 ஆட்சியை பிடிக்கிற வரையில் பத்திரிக்கையில் வந்ததே இல்லை. அப்படி பத்திரிக்கையில் வராதனால அண்ணா வளர்ச்சி நிற்கலை. வித்து முளைப்பது போல் என்று சொல்லுவார்களே, அப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உறுதியாக வளர்ந்து நிமிர்ந்து நின்றார். இன்று வரையில் அண்ணாவுடைய வழியில் இந்த கட்சிகள் நடக்கலைங்கிறத நான் குற்றம் சாட்டுறேன். அந்த வழியிலேருந்து நாம் தவறிட்டோம், அதனால தான் கஷ்டப்படுறோங்கிறது என்னுடைய கொள்கை. ஆனால் ஒரு உண்மை, அண்ணாவால் போக்கப்பட்ட காங்கிரஸ் இந்த காலம் வரையில திரும்பி வர முடியல, வர முடியல. நான் கேட்கிறேன், அண்ணா யாராவது கட்சி நடத்துகிற பிஜேபியாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும், இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் நான் இந்திய பாடமாக கொண்டு வருவேன்னு அறிக்கை விட்டுட்டு தேர்தலில் நின்று பார்ப்போம், நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஏனென்றால் அண்ணா ஏற்படுத்தியது மாற்றங்கள் நிலையானவை, அது வந்து மேம்போக்கானது அல்ல. இந்த உலகத்தமிழ் மாநாட்டு ஊர்வலத்தை நீங்கள் பார்த்தீங்க, இந்த தமிழ் மாநாட்டிற்கு ஜாக்கிர் ஹுசேன் வர்றார், குடியரசுத் தலைவர், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அந்த நிகழ்ச்சிக்கு இந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு ஆதரவாக மத்திய அரசாங்கம் ஒரு தபால் தலை வெளியிட்டது. அந்த தபால் தலையை அண்ணா வெளியிடுவார்னு அறிவிப்பு இருந்தது. முதலமைச்சர் தபால் தலையை பார்த்தாங்க, அதில் இந்திய எழுத்து இருந்தது. தபால் தலை உலகத்தமிழ் மாநாட்டுக்காகவே போட்டிருக்காங்க, அது அண்ணாவை மதித்து நம்ம மதித்து தமிழ்நாட்டை மதித்து போட்டது. இதை வெளியிடணும்னு அறிவிப்பு வந்துருச்சு, பார்த்தாரு, அதில் இந்தி இருந்தது, நான் வெளியிடலேன்ட்டேன். இந்திய அரசாங்கம் வெளியிட்ட தபால் தலையை முதலமைச்சர் வெளியிட முடியாது என்று சொன்னார். அப்படி சொன்னதுனால ஜாக்கிர் ஹுசேன் வராமலே போயிருக்கலாம்ல, அந்த ஆபத்து இருக்குல்ல. ஆனால் அண்ணா அதை பற்றி கவலைப்படல. அண்ணாவை புறக்கணிக்க முடியாமல் குடியரசுத் தலைவர் வந்தார், அவரை உட்கார வச்சுட்டு தான் காட்டுறார் அவ்வளவு ஊர்வலத்தையும். எனவே அண்ணாவை வந்து பத்திரிகைக்காரரை நம்பி நான் அந்த விழா நடத்தலை. இங்கே வந்திருக்கிற அவ்வளவு பேரும் பேரையும் நான் கேட்டுக்கொள்வது இது, இதோட நான் இன்னைக்கு கூட்டம் நடத்திட்டு முடிச்சிடுறது இல்லை. அண்ணா நூலகம் என்ற பெயரில் புத்தகம் வைக்கிறதுக்குன்னு இன்னையிலேருந்து தொடங்கியிருக்கிறோம். இது வருஷம் பூரா விற்போம், அண்ணா புத்தகத்தை மட்டும் விற்கிறது, அப்படி ஒரு கடையே இல்லை. எந்த புக் ஸ்டாலுக்கு நீங்கள் போனாலும் புக்காக இருக்கும், அண்ணா புத்தகம் மட்டும்னு கிடையாது. சுயமரியாதை பிரச்சார ஸ்தாபன ட்ரஸ்ட்டுன்னு போட்டு பெரியார் புத்தகம் மட்டும் விற்கிறான், சுயசிவம் மட்டும் விற்கிறான், இன்னும் யாராரோ இருக்கான், அப்புறம் அந்த சாமியார்கள்லாம் இருக்காங்க, அவங்க புத்தகம்னா தனித்தனியாக விற்கிறான் ஒவ்வொரு ஸ்டால் போட்டு. ஆனால் அண்ணாவுக்குன்னு ஒரு ஸ்டால் இதுவரை கிடையாது. ஆகவே புத்தக விற்பனையை இன்று முதல் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு இல்லைன்னா கூட எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த எங்களுடைய முகவரியில் இந்த புத்தகம் வேண்டும் என்று கேட்டால் அதை நாங்கள் வாங்கி தருவோம் என்பதை நான் அறிவித்துக் கொள்கிறேன். அடுத்த விஷயம், இன்றைக்கு ஒரு வெப்சைட் சொல்லியாங்க, எது அது அண்ணாவுடைய படைப்புகள் என்கிற ஒரு வெப்சைட் இன்று முதல் தொடங்கப்படுகிறது. அந்த வெப்சைட்டில் அண்ணாவுடைய படைப்புகள் அனைத்தும் இருக்கின்றன. இதுவரைக்கும் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோ அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி போட்டான்னு நினைக்கிறேன். அண்ணாவுடைய படைப்புகள் என்று ஒன்று, அண்ணாவை பற்றி அறிவதற்கென்று அண்ணா வெப்சைட் இருக்கிறது, அதில் அண்ணாவை பற்றிய செய்திகள் இருக்கும். இன்னைக்கு சேது பேசுகிறார், கலியவர்கள் பேசுகிறார், பாலராஜ் பேசுகிறார் என்றால் அதை கூட நாங்கள் அதில் ஏற்றி வைப்போம். அதுக்கு வந்து அதுக்கு என்ன பேர் சொல்கிறதுப்பா, ஆடியோ இருக்கா, என்ன சொல்கிறது, பேச்செல்லாம் வரும்ல. ஆ, அதில் வந்து படிக்கிறது மட்டுமல்லாமல் பேச்சுக்களும் கேட்க முடியும் அந்த வெப்சைட்டில், அதுவும் அந்த வசதியும் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் முடிந்த வரையில் அதை கொண்டு வருவது என்பது முயற்சி. இன்றைக்கு தொடங்கப்படுவது அண்ணாவின் படைப்புகள் என்கிற புதிய வெப்சைட். அண்ணா வெப்சைட்டு பரிமளம் அவர்கள் முன்னாலேயே தொடங்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை அதை காட்டியா, வெப்சைட் இப்படி இருக்கு எனக்கு தெரியாது. இல்லை இல்லை, அந்த ஆமாம், எனக்கு சொல்ல தெரியாது, செய்ய தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். வருதா, இன்று முதல் அந்த படைப்புகளை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வெப்சைட் மூலமாக பார்க்கலாம். இது பல ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு சொக்கன் புத்தகம் ஒன்று அங்கே இருக்கா, அண்ணாந்து பார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் சொக்கன்கிறவர். அந்த அதில் சொல்லியிருக்கார், அதுக்கு கிடைத்த தகவல்கள் எல்லாம் இந்த வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன்னு அவரே சொல்லியிருக்கார். எனவே இது ஆராய்ச்சிக்கும் பயன்படுகிறது. இது அடுத்த நிகழ்ச்சி. அதற்கு அடுத்தபடியாக ஆர் கண்ணன் என்பவர், இவர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் அதிகாரியாக பணி செய்கிறார். இவர் தான் அந்த கண்ணன். அவர் அண்ணா த லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் சி என் அண்ணாதுரை என்று ஆங்கிலத்திலே புத்தகம் எழுதி அது பெங்குயின் வெளியீட்டில் போட்டிருக்காங்க. இதனுடைய விலை 550 ரூபா. இந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் இண்டெக்ஸ் எல்லாம் சேர்த்து 423 பக்கம். வேடிக்கை என்ன என்றால், இந்த கண்ணனுக்கு அண்ணா சாகிற பொழுது வயது 7. அவர் பிறந்தது 62. எனவே மிகவும் பாடுபட்டு ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு மேல் உழைத்து என்னென்ன தகவல்களெல்லாம் கிடைக்குமோ அதையெல்லாம் திரட்டி பலரை பேட்டி கண்டு அவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலை எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும். ஏனென்றால் பேரறிஞர் அண்ணாவின் பெருவாழ்வு என்று மறைமலையான் எழுதிய நூலுக்கு பிறகு, நூலை தவிர அண்ணாவுக்கென்று ஒரு முழுமையான வரலாறு எழுதப்படவில்லை. இவரே சொல்றார், அண்ணாவுடைய புகழும் பெருமையும் இவ்வளவு இருக்க அவருக்கு வரலாறு எழுதப்படவில்லையே, ஏன் என்று அவரே கேட்டுக்கொள்கிறார். இந்த புத்தகத்தில் முதல் முறையாக ஆங்கிலத்திலே ஒரு முழுமையான நூலை எழுதி அதை பெங்குயின் வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகம் தமிழ் படிக்காதவர், தமிழ் தெரியாதவர்களுக்காக, தமிழ்நாடு அல்லாதவர்களுக்காக எழுதப்பட்ட நூல். உலகத்திலே இருப்பவர்கள் அண்ணாவை தெரிந்து கொள்ள எழுதப்பட்ட நூல். இந்த நூலை நான் அறிமுகம் செய்கிறேன். இந்த நூல் அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காருன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க நாடக குழுவில் நாடகம் நடக்கிறப்ப. அதை சொல்லணும், ஒரு அமெரிக்கன் படித்தானா தெரியணும் இல்லை, அதனால் எண்ணெய் குழியெல்லாம் என்னன்னு அவர் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி அவர் பாடுபட்டு எழுதியிருக்கிறார். அவருக்கு கிடைத்த பல நூல்களை படித்திருக்கிறார், பலரை பேட்டி கண்டிருக்கிறார். இந்த நூலிலே அவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பொதுவாக அண்ணாவை மிக பெருமையாக அவருக்கு தோன்றி இருக்கிறது. அண்ணா சாகரப்ப 7 வயசு. எல்லாவற்றையும் படித்து எல்லோரையும் கேட்டு எல்லா தரவுகளையும் சேர்த்த பின்னால் அவர் கண்டுபிடித்த விஷயம், அவருடைய முதல் முன்னுரையில் எழுதுகிறார், This is not a hagiography. ஹேஜியோகிராஃபின்னா ஒரு பெரிய ஆளை பற்றி புகழ் பாடுற நூல், அதுக்கு பேர் ஹேஜியோகிராஃபின்னு பேர். This is not a hagiography. But then, it is difficult not to succumb to C. N. Annadurai's extraordinary human facets, genius and vision. முதல் சென்டென்ஸே, நான் அவரை புகழ் பாடுவதற்காக எழுதவில்லை, ஆனால் அவருடைய மிகப்பெரிய மனித தன்மைகள், அவருடைய ஜி மேதை, அவருடைய தொலைநோக்கு, இதை பார்க்கிற பொழுது அவரிடம் மயங்காமல் இருக்க முடியாதுன்னு ஃபஸ்ட் சென்டென்ஸ். அதற்கு அடுத்தது, கெட் ஃப்ரம் தோஸ் ஹம்பிள் பிகினிங்ஸ் ஹி ரோஸ் டு பி லவ் பை ஹிஸ் பீப்புள் லைக் நன் அதர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஹிம். சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த அவர் இந்த மக்களால் அவருக்கு முன்னாலும் பின்னாலும் யாருக்கும் காட்டாத அன்பை மக்கள் காட்டுகிறார்கள், அப்பேற்பட்ட மனிதர்னு எழுதினார். இந்த அன்பு அவருக்கு முன்னாலே இல்லை பின்னாலேயும் இல்லை. த ஒர்க் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு எக்ஸ்பிளைன் த ஆர்டினரி மேன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி. சாதாரண மனிதனுடைய அசாதாரணமான பயணத்தை விவரிக்கிற நூல் என்று அவர் சொல்கிறார். இது அண்ணாவை பற்றி அவருடைய மதிப்பீடு என்ன என்பதை இந்த ஒரு பேராவில் நமக்கு தெரியும். இதில் ஒரு குறை என்ன என்றால், குறைன்னு சொல்லக்கூடாது, இன்றைக்கு வாழ்க்கை வரலாறு எழுதுகிற முறை ஒருவரை பற்றிய நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லுவது அல்ல, அவருக்கு எதிர்ப்பான விஷயங்களையும் சொல்லுவது என்பது இப்பொழுது வரலாறு எழுதுகிற மரபு. இதில் வரலாறு எழுதுதலில் இன்னொரு கோளாறு இருக்கு, ஏதாவது ஒரு குறை சொன்னாதான் அது வரலாறுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். மகாத்மாவை மகாத்மான்னு சொன்னால் அது என்ன புகழ் பாடுறது? மகாத்மாவை மகாத்மான்னு தான் சொல்லுவான், அறிஞர் அண்ணாவை அறிஞர்னு தான் சொல்ல முடியும். ஏதாவது குறை சொல்லணும்னே இப்போ பயோகிராஃபி எழுதுகிறான், அதற்கு சில பேர் பலியாவது உண்டு. டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய மகன் சர்வபள்ளி கோபால் அவருடைய வரலாறை எழுதியிருக்கிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் வரலாறு எவ்வளோ பெரியவர், அவர் பையன் சர்வபள்ளி கோபால் இன்னும் இருக்காருன்னு நினைக்கிறார், அவர் பேராசிரியர். அந்த புத்தகத்தில் ராதாகிருஷ்ணன் அவருடைய அப்பாவுக்கு பிறக்கவில்லைன்னு எழுதியிருக்கார். பேர பாட்டியை பற்றி எழுதியிருக்கார். அது சொல்லணுங்கிற அவசியமாக எனக்கு தோணலை, ஆனால் இருந்தாலும் சொல்லியிருக்கான். யார்? ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் அதனால் தன்னுடைய அப்பா மீது மரியாதையோடு இருந்தார், அம்மாவை பார்த்து பேசுகிறதே இல்லைன்னு சொல்லியிருக்கார். ரொம்ப வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர் ராதாகிருஷ்ணன். இது ஒன்று. கல்கத்தாவில் பல்கலைக்கழகத்தில் எங்கேயோ இல்லை ஒரு சொற்பொழிவு அவர் எழுதுகிறார். கோபால் ராதாகிருஷ்ணன் பேச ஆரம்பித்தாருன்னா கோட் பைக்குள்ளே கையை ஊற்றுவார், இந்த மாதிரி கையெல்லாம் ஆட மாட்டார், கடல் மடம் திறந்தது மாதிரி பேசுவார் ராதாகிருஷ்ணன். ஹிந்து மேனஸ் சிவிலைசேஷன் மொராலிட்டி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரான், ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தார். அவர் எழுதுகிறார். யார்? கோபால். முதல் வரிசையில் அவருடைய காங்குபையன் உட்கார்ந்துருந்தான்னு எழுதுகிறார். ராதாகிருஷ்ணனுடைய காங்குபையன் முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்தா, அவருடைய ஆசை நாயகி உட்கார்ந்துருந்தா அப்படின்னு எழுதியிருக்கார் அவர் பிள்ளை. எதுக்கு சொல்கிறேன்னா, பயோகிராஃபி எழுதுறது அப்படி எழுதணும்னு இப்போ தோணிடுச்சு எல்லாருக்கும். ஆனால் நமக்கு என்ன வேணும்னா, ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். ஒன்று உண்மையாக இருக்கணும், இன்னொன்று அதனால் பயன் இருக்கணும். ஆனால் டிஸ்பேஷனேட்டாக குறை நிறைகளை சொல்ல வேண்டியது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதற்காக இவர் என்ன செய்கிறார், ஜெயகாந்தன் அண்ணாவை பற்றி சொன்னது, கண்ணதாசன் சொன்னது, சம்பத் சொன்னது, எல்லாவற்றையும் சொல்லி அதுக்கு மாற்று கருத்துக்களையும் சொல்லுகிறார். அதில் என்ன பெரிய விஷயம், இவருக்கு நான் இவரை பே இவரோட நான் புத்தகத்தை படிச்சுட்டு பேசுகிறேன், ஆனால் நேரம் இன்னும் பேசலை. எதனால் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, திராவிட நாடு கொள்கை என்பது அவர் சொல்கிற வார்த்தை, இன்கொஹேன் என்ற வார்த்தையை சொல்கிறார். அதாவது உருவம் இல்லாத, ஒரு வரையறை இல்லாத, நெபுலஸாக இருக்கிற ஒரு விளக்கம் இல்லாத, தெளிவில்லாத ஒரு கொள்கை திராவிட நாடு என்ற அவர் மனசில் வாங்கிட்டார். ஏனென்றால் இவருக்கு 20 வயசு ஆகிற பொழுது ஆண்டவர் எம்ஜிஆர், அவர் வச்சிருந்த கட்சி அனைத்து இந்திய அதிமுக. எல்லாரும் இன்னைக்கு அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது அதிமுக இல்ல, அனைத்து இந்திய அதிமுக. அதிமுக நான் நடத்தி அதை முடிச்சிட்டேன். அனைத்து இந்திய அதிமுக தான் இப்ப இருக்கிறது, அது அனைத்து இந்தியாவை எடுத்துட்டே பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அவர் வளர்கிற பொழுது எம்ஜிஆர் முதலமைச்சர். திராவிட நாடு கொள்கையை மனதிலே ஏற்று நம்பி அதற்காக உழைத்து சிந்தித்து இருந்த தொண்டர்கள் தலைவர்களை அவர் சந்திக்கல. அண்ணாவோடு வளர்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் இவர் போய் பேட்டி காணுகிற பொழுது உண்மைகளை சொல்லவில்லை. அவங்களுக்கே திராவிட நாடு நம்பிக்கை இருக்கிற மாதிரி காட்டிக்கல, அதனால அவருக்கு அந்த குழப்பம் வருது. யாரும் சொல்லலை திராவிட நாட்டை நாங்கள் நம்பினோம் அப்படின்னு அவங்க சொல்லலை யாரும். நான் டி கே சீனிவாசனை கேட்டேன், நீங்கள் திராவிட நாடு கொள்கையை திடீர்னு விட்டார அண்ணா, அவருக்கு நம்பிக்கை இருந்தது இல்லையான்னு, நீங்கள் நம்புகிறா இல்லையான்னு கேட்டாருங்க டிகேஎஸ். நான் நம்பினேனே, அப்படியே அதை அடுத்தவனை பற்றி கவலைப்படுறீங்க, உங்களுக்கு அது உண்மை தானே என்னார். அவருடைய பெண்குளியர் வகையில் அண்ணா அவர்கள் திராவிட நாடு கொள்கையை கைவிட்டதாக ஹிந்து தாளிலே வந்த பொழுது நான் வள்ளத்தில் இருந்தேன். நான் மாசி வந்திருக்கானான்னு தெரியல, அவனும் இருந்தான் நீ இருக்கான். அன்றைக்கு சொன்னேன் அண்ணா செத்து போயிட்டார், செத்து போயிட்டாரியா அண்ணா? இன்னையிலேருந்து 16வது நாள் மாரியம்மன் தடலில் கருமாதி, அண்ணா இறந்து போட்டாருன்னு நான் கூட்டம் பேச போகிறேன், இப்போ இருக்கிறது வேற யாரோ அப்படின்னு அவ்வளோ கோபமாக திட்டினேன். நான் மாச்சு தான் சொன்னேன், ஐயோ பாவி பாவி இது மாதிரி பேசுகிறே பேசுகிறேன்னு திட்டினான். இருக்காங்க அவ்வளவு கோபம். எனக்கு மட்டுமல்ல, திமுகவில் இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் அந்த கோபம் வந்தது. ஏன் அந்த கோபம் எங்களுக்கு வந்துச்சு? திராவிட நாட்டை நாங்கள் நம்பணும், திராவிட நாடு என்பதை அடையப்போகிறோம் என்று நாங்கள் நினைத்தோம், அடைய வேண்டும் என்று கருதினோம். இதை அண்ணா அந்த ஆசையை எங்களுக்கு உருவாக்கி இருந்தார். அது பொய்யல்ல, கற்பனை இல்லை, இட் வாஸ் எ ஃபேக்ட், நிதர்சனமான உண்மை. அதனால தான் நாங்கள் எனக்கு கோபம் வந்தது. இப்படி கோபப்படுகிற கட்சிக்காரர்களுக்காகத்தான் அண்ணா அவர்கள் நண்பர்கள் கேட்பதற்குன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், அதை படித்து பாருங்க. அப்போ 50 பைசா நான் திராவிட நாடு கொள்கையை ஏன் கைவிட்டேன் என்று தொண்டர்களுக்கு விளக்கம் சொன்னார் அண்ணா. இன்றைய காலம் இல்லை, நான் சொல்லிட்டேன் நீ கேட்டுக்கோங்கிறதுக்கு. ஆனால் திராவிட நாடு கொள்கையை கைவிட்டது என்பதனால ஒரு கட்சிக்காரன் கட்சியை விட்டு போகல. ஏன்? நண்பர்கள் கேட்பதற்கு புத்தகத்தை படித்தது ஒன்று, அண்ணா மீது அவர் வைத்திருந்து அசைக்க முடியாத நம்பிக்கை, அவர் தப்பு செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை. அதே போல திராவிட நாடு கொள்கையை அவர் கடைசி வரையில் நான் கேட்டது தவறு என்று சொன்னதே இல்லை. நான் இன்னைக்கு சேலஞ்ச் சொல்கிறேன், எங்கேயாவது காட்டுமா? திராவிட நாடு கொள்கையை கைவிட்ட உடனே திமுகவுக்கு சட்டத்திட்டத்தினுடைய திருத்தம் என்ன என்றால், இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்ட நெருங்கிய திராவிட கூட்டமைப்பு. அந்த சட்டத்திட்டம் இப்போ இருக்காது, இப்போ யார் வச்சுருக்காங்களா நான் தெரியாது. திராவிடங்கிற ஐடியாவை அவர் விடவே இல்லை. அதனுடைய விளைவாக முதலமைச்சராக வந்த பின்னால் இஎம்எஸ் நம்பூதிரி பாத், வீரேந்திர பட்டீல், பிரம்மானந்த ரெட்டி, இதில் 2 பேர் காங்கிரஸ்காரன், ஒருத்தர் சிபிஎம் கம்யூனிஸ்ட், எல்லோரையும் அழைத்து மத்திய அரசாங்கத்தோடு பேசுகிற பொழுது 4 மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து பேசுவோம் என்று ஒரு கூட்டம் போட்டார். அது அதோடு இருந்து போச்சு. அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் அது வரல. நான் எல்கணேசனை கேட்டேன், ஏன் சார் அதை தொடர்ந்து நடத்தலைன்னு. ஏங்க, அண்ணா கூட்டத்துக்காக இஎம்எஸ் வந்தார், இப்போ கூப்பிட்டா வருவாரான்னு கேட்டார். நான் உண்மையை சொல்கிறேன், திராவிட என்கிற அந்த கருத்தை அவர் விடவே இல்லை. எனவே திராவிட நாட்டை நம்பியவர்களிடம் கண்ணன் கருத்து கேட்கல. இவர் கருத்து கேட்டவர்கள் இந்த நம்பிக்கையை முழுசாக சொல்லலை. திராவிட நாடுங்கிறது என்ன, அவர் ஜிம்பிக்ஸ்ன்னு இவங்க தொடங்கிட்டு இருக்காங்க. இதற்கு அவர் காட்டுகிற ஆதாரம் கண்ணதாசனும் சம்பத்தும். சுருக்கமாக இதை மட்டும் சொல்லணும், ஏன்னா இந்த புத்தகத்தை படித்தா உங்களுக்கு சந்தேகம் வரும். சம்பத்தும் கண்ணதாசன் ஜெயகாந்தன், ஜெயகாந்தனுக்கு ரொம்ப நெருக்கமாக வேண்டியவர், அது வேற விஷயம். இவர்கள் பி ராமமூர்த்தி, இவரெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த 4வரும் அண்ணாவால் தோற்கடிக்கப்பட்டவர்கள், அண்ணாவினால் இவர்கள் யாரும் எழுந்திரிச்சு நிற்க முடியாமல் போயிட்டான். ஒருத்தவங்க எழுந்திரிக்கலையே. சம்பத்துக்கு அண்ணா தானே என்ன ஆனா? சம்பத்தை பற்றி அண்ணா பேசாமே கொண்டுட்டார். கண்ணதாசன் என்ன ஆனா? சினிமா துறை இருந்ததுனால கவிஞன்னு பேர். இது எல்லாருக்கும் ஒரு இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபேஷன் என்னன்னா, சம்பத்து பெரிய பெரிய மனுஷன், கண்ணதாசன் பெரிய கவிஞர். என்ன வெங்காயம், கண்ணதாசன் அவ்வளோ பெரிய கவிஞரானதுக்கு காரணம் திமுக. இதை சொன்னப்ப கண்ணதாசன் சொன்னால், ஏன் இப்போ தான் கவிஞர் ஆக்குங்களை பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தர் கூடுதல் கேட்டான். அந்த கண்ணதாசன் எவ்வளோ மட்டமானவங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அண்ணா மருத்துவமனைக்கு போன பொழுது எத்தனை கோடி செலவானாலும் சரி அந்த உயிர் இந்த நாட்டுக்கு தேவை என்று கடிதத்தில் எழுதினான். அண்ணா இறந்த பின்னால் 20வது நூற்றாண்டின் தாய், தமிழுக்கு தாயும் தந்தையும் அவரே என்று எழுதினான் கண்ணதாசன். கொஞ்ச காலம் கழிச்சு ராம்நாத் செட்டியாரால் காங்கிரஸ்காரன் கூட்டம் போட்டான். அந்த கூட்டத்தில் வந்து கண்ணதாசன் பேசினான், பொய் சொன்ன வாய் புழுத்து செத்தார்னு சொன்னான் கண்ணதாசன். பொய் சொன்ன வாய் புழுத்து செத்தார்கள். இவன் எப்படி நேர்மையா பேசுவான்? சம்பத் என்ன பண்றான்? சம்பத் வந்து அண்ணா இறந்த பொழுது எல்லாரும் கூட்டமா போய் மேல் கூரையை பேத்தான். ராஜாஜிகால விட்டுருந்தா கைகாலாம் பிச்சு எடுத்துட்டு போயிடுவான். அது காட்டுமிராண்டித்தனம் அல்ல, அண்ணாமது வைத்திருந்த பாசம். புத்தருடைய பல்லு கண்டியில இருக்கு, அதுக்காக தினம் விழா நடத்துறான் புத்தரோட பல்லுன்னு. எத்தனையோ புத்த விகாரங்கள் எல்லாம் புத்த பிக்ஷுக்களுடைய ஏதாவது ஒரு பகுதி அங்கே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் விகாரங்கள். இப்போ புத்த கருவறைகள் இருக்கும். இந்த கருவறைங்கிறதே பௌத்தன்டேருந்து வந்தது தான், நம்ம கோயில் இருக்க கருவறைகள். அப்படி அவன் எடுத்துகிட்டு போக ஆசைப்பட்டான் அண்ணாவை. இதை தலைவர்தல்ல வந்து பேசுகிறான் சம்பத்து. காட்டுமிராண்டி கூட்டம் ஒரு பெரிய நாகரிகமானவன் இல்லை, அவர்கள் எப்படி தவறாக சொல்வார்கள் என்று இருக்கிறத நான் சொல்கிறேன். இதை யாரும் சொல்கிறது இல்லை. சம்பத்தை அவரு ரொம்ப ரொம்ப கௌரவம், ஏன்னா பெரியாருடைய அண்ணன் பிள்ளை இல்லை, ஒசி ஜாதிக்காரன் இல்லை. சாது அண்ணா ஜாதிக்காரனாக இருந்தால் திட்டுவான், கருணாநிதி ஜாதியாக இருந்தால் திட்டுவான். ஆனால் சம்பத்தில் பெரிய ஜாங்கர் ஜாதி இல்லை, அவர் திட்ட மாட்டான். கண்ணதாசன் செட்டியார் திட்ட மாட்டான். உண்மையை சொல்லணும்ல, இவர்கள் திராவிட நாட்டில் நம்பிக்கை இல்லை யாருக்கும் என்று கண்ணதாசன் சொன்னதாக இவர் எழுதுகிறார். திருச்சியில் இருதயராஜ் சிறப்பால் அடித்தார் கண்ணதாசன். அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அன்றைக்கி சாயந்தரம் கண்ணதாசனோட நான் சண்டை போட்டேன். அண்ணாவை பற்றி இவர் தப்பாக எழுதுனாங்கன்னு சொல்லி சம்பத்தும் கண்ணதாசனும் இருந்தாங்க. சம்பத்து வரல, கண்ணதாசன் தான் மாட்டினான்ட்டேன். முக்கால் மணி நேரம் பேசுனதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் எல்லாம் அவனுக்கு என்னன்னு தெரியுமான்னா, தகராறையை பற்றி பிரித்து விட்டார் சாம்பு. அன்னைக்கு சாயந்தரம் செருப்பால் அடித்தான் இளையராஜ். அவர் அடிக்க போகிறாருன்னு எனக்கு தெரியும். அந்த கூட்டத்தை இவங்க சொல்கிறாங்க 200 மைலுக்கு அப்பால் இருந்து வந்ததுனர். அந்த கூட்டத்தில் என்ன பேசினார்கள் தெரியுமா? அதை சொல்ல வர அடித்தது முக்கியம். இவங்க பேசினது திராவிட நாடு தப்புன்னு பேசலை, திராவிட நாடு பிரிவினை போராட்டத்திற்கு அண்ணா காட்டுகிற வழி சரியல்ல. நம்ம நாடக நோட்டீஸில் தீர்மானம் எழுதுகிறோம், பாலிடிக்ஸை சீரியஸாக நடத்தலை. அவங்க சொன்ன வார்த்தைகள், நாம் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம், பொழுதுபோக்கிக்கிட்டு இருக்கோம், தந்தி கம்பத்தாக இருக்கணும், தண்டவாளத்தை பெண்கார். இவங்க ரெண்டு பேரும் பேசணும். அது மட்டுமல்ல, காமராஜருடைய கையும் அரசியல் காரும் அரசியல், வாயும் அரசியல் வாழ்வும் அரசியல், அப்படிப்பட்ட தலைமை நமக்கு தேவை என்று சம்பத்து பேசினார். திராவிட நாடு தப்புன்னு பேசல இன்னைக்கு. ஆனால் எங்கே போய் முடிஞ்சாங்க? காமராஜர் கட்சியில் போய் சேர்ந்தார் சம்பத். இவர்கள் திராவிட நாடு பொய் என்று சொன்னால் அது எப்படி உண்மையாகும்? நம்பரை என்னெல்லாம் கேட்கணும், என்னை மாதிரி உள்ள கேட்கணும். அவங்க காங்கிரஸுக்கு போனதுக்கு காரணம், தேவனையப்பாவானர் தமிழ் தேசிய மாநாட்டுக்கு போயிட்டு சென்னையில் வந்தார். மாநாட்டுக்கு போயிட்டு வந்த அவரை நாங்கள் வெங்கடேஸ்வர ஹாஸ்டலில் அழைச்சிட்டு போய் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் பேசுனது அங்கே மக்களுக்கு புரிஞ்சிருக்காது என்ன? மக்களுக்கு என்ன, என்னை அழைத்து சென்றவனுக்கே புரியவில்லை அப்படின்னு சொன்னார் பாவாணன். சொன்ன உடனே இப்படி சம்பத்து பிரிஞ்சு போகிறது காங்கிரஸ் தானே நல்லது, இந்த இயக்கம் பலவீனமாகலன்னு கேட்டேன். என்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? பாவாணர் சொன்னது என்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? அவர்கள் பேசி வைத்துக் கொண்டுதானே போனார்கள், வெறுத்த இரண்டகம் செய்து விட்டார்கள். இது பாவாணர் சொன்னது, அவர் அரசியல்வாதி இல்லை. காமராஜர்கிட்ட பேசி வச்சுக்கிட்டு தான் சம்பத்து கட்சியை விட்டு போனாருங்கிறத பாவாணர் எனக்கு சொன்னார். எனவே அப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிற கருத்தை இவர் சொல்கிறார். இது அதனால் அவர் என்ன பாதிக்கப்பட்டார்னா, திராவிட நாடுங்கிற கொள்கை ஒரு பேச்சுக்கு வச்சுருந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இல்லை, திராவிட நாடு என்பது அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கொள்கை. பெரியார் தமிழ்நாடு வேணும்னு கேட்க ஆரம்பித்தார் பெரியார், தமிழ்நாடு தமிழர் கேட்டு. அப்போ சென்னை மாகாணம் ஒன்றா இருந்தது, மலையாளத்தான் கன்னடத்தான் ஆந்திரத்துக்காரனாக வந்து நாங்கள் மட்டும் எங்கே போகிறதுன்னு கேட்டான். அப்புறம் தான் இந்த திராவிட நாடு வச்சு பழைய சென்னை மாநிலத்தை வைத்து. எனவே இன்றைக்கும் நான் சொல்கிறது, திராவிட நாடு என்பது ஒரு அறிவுபூர்வமான வரலாற்று ரீதியான வயபிள், இங்கிலீஷில் அப்படி சொல்லணும், வயபிள், அதாவது நடைமுறை சாத்தியமான, நடைமுறைக்கு நல்லது பயக்கிற ஒரு திட்டம். இன்னைக்கு வரைக்கும் என்ன கஷ்டம், காவிரியில் தண்ணி வரல. இந்தியாவுக்கு நமக்கு எங்கே தொடர்புன்னா ஆந்திரா, கன்னடம், கேரளம், தமிழ்நாடு, நாம் மட்டும் தனி. இந்த நாலு ஸ்டேட்டுக்கும் கிழக்கேருந்து ஒன்று கூட வர்றதில்லை. யோசிச்சு பாருங்க, பூகோள ரீதியாக இந்த நான்கு மாநிலங்களுக்கு வடக்கே இருந்து நான்கு மாநிலங்களுக்குள்ளே எதுவும் வர்றதில்லை. நாம் ஒன்றா இருக்கணும், இருந்திருந்தால் பிரச்சனை தீரும். இதுதான் அண்ணாவை கேட்டான், திராவிட நாடு அவர் நம்பிக்கை இல்லாமலா ராஜ்யசபையில் போய் திராவிட ட்ரௌடியன் ஸ்டாக்குன்னு பேசினாரு, திராவிட நாடு வேணும்னு ரகசியம் இல்லையே, ராஜ்யசபாவில் பேசினார். அதனுடைய விளைவாக பிரிவினை தடை சட்டம் வந்தது. எனவே எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இப்படிப்பட்ட சில குறைபாடுகளை தவிர இந்த நூல் மிகுந்த அக்கறையோடு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு பெரிய குறை என்ன என்றால், அண்ணாவுடைய முழு ஆளுமையை, டோட்டல் பர்சனாலிட்டி, அவர் தந்தையாக, கணவனாக, தலைவனாக, எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்த்து இது முழுமையாக எழுதப்படவில்லை. அவரால் அது முடியலை, ஏன்னா அவரால் அது உணர முடியலை. இன்றைக்கி நீங்கள் பார்த்த அந்த உலகத்தமிழ் மாநாட்டு கூட்டம் இருக்க, இந்த கூட்டத்தில் எவனாவது ரோட்டில் கொடுக்க போகிறானா பார்த்தீங்களா, அண்ணாவுக்கு பக்கத்தில் போலீஸ் இருக்கிறானா, பிரசிடென்ட் உட்கார்ந்துருக்கார், அண்ணா உட்கார்ந்துருக்கார், எங்கேயாவது ஒரு போலீஸ் இருக்கானா, அப்படி ஒரு ஆட்சி நடந்ததாக யாருக்காவது தெரியுதா? எனவே இதை பார்க்காத அவர் கண்ணன். இருந்தாலும் அண்ணாவை பற்றி இப்படி ஒரு பெரிய நூலை எழுதியதற்காக அண்ணா பேரவையின் சார்பில் அவருக்கு நான் நன்றியை சொல்கிறேன், அவரை நான் பாராட்டுகிறேன், இதை வரவேற்கிறேன். அவர் என்கிட்ட மறுபடியும் பேசுவதாக சொல்லியிருக்கிறார். அப்படி வர்றப்போ நான் அந்த குறைபாடுகளை அவருக்கு தீர்த்து வைப்பேன். நான் வந்து எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்லலை, என்னோட அதிகமாக தெரிஞ்ச சேது இருக்கிறார், அண்ணாவை கூட இருந்து பார்த்தவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு வரலாறு வெளிவந்த இது என்னுடைய மொழிபெயர்ப்பு, தமிழில் வந்து ஆனந்த உடலில் போட்டிருக்காங்க, அது வந்து 150 ரூபா தான், இது 550 ரூபா. இது சம்பந்தமாக இன்னும் ஒரே ஒரு செய்தி, ஏஆர் வெங்கடாஜலபதின்னு ஒரு பெரிய திராவிட ஆராய்ச்சியாளர், இப்போ ரொம்ப பேர் திராவிட இயக்கத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டான், ஏகப்பட்ட புத்தகம், அந்த புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் திராவிட இயக்கத்துக்குள்ளே இருந்தவன் இல்லை, அந்த உள் உணர்வு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. வெறும் புத்தகங்களை படிச்சுட்டு பேசுகிறவங்க புத்தகத்தை படித்தா மட்டும் வந்துடுமா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும் இல்லை. இதில் அவர் சொல்கிறார், கண்ணன் ஹேஸ் மேடிய தரோ யூஸ் ஆஃப் அண்ணாஸ் ஒலுமினஸ் ரைட்டிங் டு டீஸ் அவுட் பயோகிராஃபிக்கல் டீடைல்ஸ் எட் இது பப்ளிகேஷன் இஸ் அவர் நாட் வித்தவுட் ஷார்ட் கமிங்ஸ் பயோகிராஃபி இஸ் த ஆர்ட் ஆஃப் போர்ட்ரேயிங் எ பர்சனாலிட்டி இன் கான்டெக்ஸ்ட் ஒரு அண்ணா எமர்ஜஸ் அஸ் எ ஜென்டில் லீடர் இது ஒரு விதையை வச்சிருக்கான் அவர் ரொம்ப தன்மையான மனுஷர் அவர் என்ன சாமியாரா இது எதுக்கு சொல்கிறதுன்னா அண்ணாவுடைய கருத்துக்களை நீர்த்து போக செய்வதற்காக அவரை ஜென்டில்னு சொல்லி உதவிக்கிறது காந்தியை சாமியார்னு ஒதுக்குறான் பாருங்க அது மாதிரி அண்ணா மாதிரி வாழணும்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ஏதோ ஒரு நல்ல மனுஷன் நான் நல்ல மனுஷன் ஊரில் என்ன காய்கறியை வச்சுட்டு இருந்தார் எமர்ஜென்சி அஸ் எ ஜென்டில் லீடர் மூடு பை இமோஷன்ஸ் அக்காமடேட்டிங் டைவர்ஜென்ட் வியூஸ் பல்வேறு கருத்துக்களை அக்காமடேட் பண்ணாருங்கிற இது நான் சென்ஸ் அவர் ஒத்துக்காத கருத்துக்களை எதையும் அவர் ஒத்துக்கவே இல்லை preferring to be led rather than chart the course of history வரலாற்று நிகழ்வுகளால் அவர் வழிநடத்தப்பட்டார் அவர் வரலாற்றை உருவாக்கவில்லை அப்படின்னு ஒரு ஆள் எழுதியிருக்கான் இவன் நிறையா புத்தகம் எழுதியிருக்காரு ஆயிரம் வெங்கடாஜலபதி தமிழ் எழுதியிருக்காரு இங்கிலீஷ் எழுதியிருக்கார் அண்ணா வரலாற்றை உருவாக்கினாரா இல்லையா என்று உங்களுக்கு தெரியும் இவன் என்ன சொல்கிறான் நிரந்தரமாக தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினார் இந்தி இல்லைன்னு சொன்னார் எல்லாம் கான்ட்ரவர்சியல் எல்லாம் ஆபத்தானது. நிலையான மாற்றங்களை அண்ணா உருவாக்கினார். அந்த வழியில் நாம் நடக்காதனால, அதை பார்க்காதனால, அவன் இன்னைக்கு இருக்கிற யாராவது ரெண்டு பேருடைய குறைபாடுகளை பார்த்துட்டு அண்ணாவை அசஸ் பண்ணுறான். இதற்கு பெரும்பாலும் காரணம் நாம் தான். முறையான வரலாற்று பதிவுகளை நாம் செய்யவில்லை, செய்து கொடுக்கவில்லை, உதவவில்லை. அவர் எழுதின அண்ணாடு என்னாச்சு, மாலைமணி என்னாச்சு, ஒன்றுமே இல்லை. அத்தனை பதிவு, அத்தனை தாள்களும் இல்லை. நீங்கள் காந்தியை பற்றி கேட்டால் உலகம் பூரா ரெக்கார்டு இருக்கு, அண்ணாவுக்கு இல்லை. 69 லட்சத்து அண்ணாவுக்கு, அதுக்கு பிறகு வந்திருக்கிற மாறி மாறி வருகிற 2 ஆட்சிகளும் அண்ணாவின் பெயரால் நடக்கிற ஆட்சிகள். பப்ளிகேஷன் டிவிஷனில் 8 வால்யூமில் காந்திக்கு பயோகிராஃபி போட்டான் இந்தியாவில். கட்சி ரீதியாக அண்ணாவுக்கு வரலாறு இல்லை. இந்த குறைபாடுகளால் தான் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருகின்றன. இருந்தாலும் இந்த நூல் படிக்கத்தக்க நூல், நல்ல ரொம்ப பாடுபட்டு அவர் எழுதியிருக்கிறார். எனவே இந்த நூலை உங்களுடைய படிப்புக்காக நான் சிபாரிசு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க ஒத்துக்கொண்ட பாலராஜ் அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். சேது அவர்கள் சென்னையிலிருந்து இதுக்காக வந்திருக்கிறார். அவர் என்னோட வயதில் மூத்தவர், நிறைய ஆராய்ச்சி செய்தவர். விவேகானந்தர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தன்னுடைய பள்ளிப்பருவ காலம் முதல் கழகத்திலே ஈடுபாடு உடையவர். நான்லாம் அண்ணாவை இடத்துல இருந்து பார்த்தவர், ஆனால் சேது அவருக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தவர். திமுகவினுடைய முன்னணி தலைவர் அவ்வளவு பேரும் அவரோடு பயின்றவர்கள், அவருடைய நண்பர். கே சீனிவாசன், மைனர் மோசஸ், இருக்கிற எல்லாரும், மாதவன், எல்லாம் அவருக்கு முன்னும் முன்னுமாக படித்தவர்கள். நம்ம தமிழ் குடிமகன் கூட அவர் கொண்டு போய் பச்சை பாசில் அவர் தான் சேர்த்து விட்டார். அவர் திருச்சியில் படித்தவர். எனவே எல்லோரோடும் நெருக்கமாக பழகி இன்று வரையிலே அந்த உணர்வு குன்றாமல் இன்றைக்கும் அண்ணாவை பற்றி பல ஆய்வு நூல்களை எழுதி கொண்டிருக்கிற சேது அவர்கள் இன்னுடைய அழைப்பை ஏற்று சென்னையிலிருந்து வந்து இதில் கலந்து கொள்வதற்காக அவர்களை நான் மிகவும் நன்றி செலுத்தி வருக வருக என்று வரவேற்கிறேன். புலவர் கலியபெருமாள் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறேன். கலியபெருமாள் அவர்கள் கவிஞர்கள் பார்வையில் அண்ணா என்று பேசுவார். நம்முடைய சேது அவர்கள் அண்ணாவின் ஜனநாயகம் என்று பேசுவார். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரை சற்று நீண்டிருந்தாலும் அதை பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் வரவேற்கும் போது சொல்ல மறந்துட்டேன், நகரக்கழக செயலாளர் உபயதுல்லா அவர்களிடம், நம்முடைய தமிழ்ச்சங்க செயலாளர் ராமநாதன் அவர்களிடம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். சிறப்பாக நான் அவங்களை சொல்லி வரவேற்றிருக்க வேண்டும் அவர்களை வருக வருக என்று. ஏன்னா ஒரு இன்னொன்று சொல்லணும், இதில் வந்து நகராட்சியாளர் உட்காந்துருக்கிறது ரொம்ப சிரமமான விஷயந்தான். நான் பேசுகிற எல்லா விஷயத்துக்கும் அவர் வர பொறுப்பாகவார். ஆனால் நான் பேசுகிறதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்து கேட்குறதே ஒரு பெரிய சிரமம் இல்லையா? எனக்கு அதற்காக சிறப்பாக நன்றி. முக்கியமான செய்தியை நான் சொல்ல மாட்டேன், மறந்துட்டேன். இந்த அண்ணா பேரவை, இவ்வளோ பெரிய புகைப்பட கண்காட்சி, இந்த புத்தக கண்காட்சி எல்லாம் வச்சுருக்கோண்ணா, புத்தகங்கள்லாம் தொகுத்து அச்சிலே வந்திருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் டாக்டர் பரிமளா அவர்கள். அண்ணாவுக்குன்னே பிறந்தவர், மற்ற பிள்ளைகள்லாம் கூட நான் ஒன்றும் ஹோஸ்டியா சொல்ல முடியாது. தன்னுடைய மருத்துவர் தொழிலுக்கு விருப்போய்வு கொடுத்துட்டு வந்தார். செம்பி என்ன பார்த்து சொல்லியிருக்கார், பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது செம்பி, டாக்டர் சொன்னது அப்பாவுக்கு ஏதாவது பண்ணணும். இவர் அரசாங்கமும் பல்கலைக்கழகங்களும் பண்ண வேண்டிய வேலையா டாக்டர் பரிமளம் பண்ணார். என்னைக்கு இருந்தாலும் அவரை மறக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த படத்தை நாங்கள் வச்சுருக்கிறோம். இன்றைக்கு நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் புத்தகங்கள் போடுறதுக்கும் இன்றைக்கு செம்பியன் ஒரு பெரிய சோர்ஸ் மெட்டீரியல். அண்ணாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுன்னா எங்கெங்கேருந்தான் அவனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது செம்பியனுடைய திறமை இல்லை. இவ்வளவுக்கும் அதை அடிப்படை செய்து கொடுத்தவர் டாக்டர் பரிமளம் அவர்கள். அவருடைய அவரை பற்றி நான் சொல்லணும், அவர் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்ல நான் விட்டு போயிட்டு அதுக்காக சொன்னேன்.